கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ உங்கள் யாருக்கும் நம் அன்பின் கர்த்தர் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சந்திப்போம். நமக்கு இந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஸோ வந்து ஒரு இடத்துல ஸோ அநேக அனுபவங்களின் மூலம் முகமுகமாக காண செய்வோம். கிறிஸ்தனுடைய அந்த ஒரு அன்பை ஒருவரோடு ஒருவர் நம்ம பகிர்ந்து கொள்ளவும் தேவன் இன்னைக்கு ஒரு மாபெரும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ உண்மையாகவே இந்த ஒரு நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ உங்கள் மத்தியில தேவனுடைய அந்த ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு ஸோ நிச்சயமாக தேவன் பெரிய கிருபை செய்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு கிருபையில் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ இப்போ நம்ம சகோதரர் சொன்னது போல கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதலின் அந்த ஒரு நாள் பாடத்துக்குள்ளாக நம்ம வந்து போகலாம். அப்ப கண்டிப்பா இதற்காக நீங்க ஏற்கனவே அநேக பாடங்களின் மூலம் நீங்க உங்களை தயார் செய்து கொண்டிருந்திருக்கலாம். நிச்சயமா நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு பாடம் குறித்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம். அப்ப இந்த ஒரு பஸ்கா சொல்லும் போது பொதுவா இன்னைக்கு அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், ஏன்னா இந்த ஒரு பஸ்கா யாருக்கு தான் முதல்ல கொடுத்திருந்தார் தேவன்? இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரிக்கிறதுக்கு தான் இதை கொடுத்திருந்தாங்க முதல்ல. அதாவது அந்த சுவிசேஷகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க மாத்திரமே இதை செய்தாங்க. அப்ப அவங்க இதை செய்தாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமா கண்டிப்பா செஞ்சாங்க. அதே போல இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் செய்யறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூட என்ன பண்றாங்க, செய்யறாங்க. பட் டேட் வித்தியாசப்படுது. ஸோ அதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் கூட இன்னைக்கு கரெக்ட் டேட்ல அவங்க அனுசரிக்கிறது இல்லை. ஸோ அவங்க கூட அதுல வித்தியாசம் இருக்கிறாங்க. அதே போல பெயர் கிறிஸ்தவர்கள் கூட அந்த வித்தியாசத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இதை கூட நம்ம நோட் பண்ணோம். அதே போல நம்ம கூட இந்த ஒரு பிரமாணத்தை நாம நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். ஆனா இந்த மூணுலையும் நாம செய்யறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அவங்க செய்யறதான் நம்மளும் செய்யறோம் இல்லையா? சோ இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க, அந்த நாள்ல அப்பம் புசிக்கிறாங்க. சோ கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு மாதிரியாக அப்பம் எடுத்துக்கிறாங்க, திராட்சை ரசம் எடுத்துக்கிறாங்க. சோ இது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயமாக இருக்குது. அதே போல அந்த அடையாளத்தை நம்ம கூட இன்னைக்கு செய்யறோம். சோ இந்த ஒரு அடையாளம் நம்ம செய்யும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படின்னா, கண்டிப்பா இது அவங்க செய்யறத விட நம்ம செய்யறத என்ன நினைக்கிறோம், கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்குது. சோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ அவங்க செய்யறதுக்கும் நாம செய்யறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? வித்தியாசம் இருக்கா? அவங்க வார வாரம் செய்யறாங்க, நம்ம வருஷம் வருஷம் செய்யறோம். ஓகே, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது உண்மையே, அது சத்தியம் தான். வேற ஏதாவது வித்தியாசம்? ஏன்னா ஒருவேளை இந்த ஒரு வித்தியாசம் தெரியாம அல்லது அதுல இருக்கிற அந்த உள்ளான அந்த அர்த்தம் தெரியாம நம்ம அனுசரிக்கும் போது கண்டிப்பா அது தேவனுடைய பார்வையில பிரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல நம்ம அதை புரிஞ்சிடணும். அப்ப என்ன வித்தியாசம் சொல்லும் போது சகோதரன் சொல்லியிருக்கிறார், கண்டிப்பா அவங்க மாசம் மாசம் வார வாரம் மூணு மாசத்துக்கு ஒருக்கா செய்யறாங்க. அதே போல இன்னைக்கு JW அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை செய்யறாங்க, அவங்க கூட செஞ்சுட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. இப்போ சரி, இப்ப என்ன வித்தியாசம் இருக்குது? மூணு பேரும் செய்யறதில்ல, சரி எல்லாமே ஒண்ணுதானா இல்ல வித்தியாசம் இருக்குதுங்களா? நோக்கம் கூட தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க கூட எந்த நோக்கத்துலதான் செய்யறாங்கன்னா, கிறிஸ்தனுடைய மரணத்தை நினைவு கூறுறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இது ஏன் நீங்க செய்யறீங்கன்னா அவங்க அந்த பதில் தான் கொடுக்குறாங்க, கிறிஸ்தனுடைய மரணத்தை நாம நினைவு கூறுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஏன் இது அனுசரிக்கிறோம், என்ன காரணத்துக்காக நம்ம அனுசரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அது தெரியாம நம்ம வருஷம் வருஷம் இந்த ஒரு காரியம் பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப முதல்ல இந்த விஷயம் அவங்க செய்யறதுக்கும் நாம செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்ன போது, முதல்ல இதை பத்தின சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல இதை எப்படி அனுசரிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ மூணாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த அனுசரிக்கிற மெத்தடு அது அவங்களுக்கு தெரியாது. நான்காவது நம்ம பார்க்கும்போது இந்த அனுசரிக்கிறதுல அடையாளமாக வைக்கப்படுகிற அந்த அப்பம் அந்த திராட்சை ரசம் அதனுடைய உள்ளான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த அப்பம் எது குறிக்குது, அந்த ரத்தம் எது குறிக்குது, அந்த ரத்தம் அதாவது அந்த அப்பம் அந்த ரத்தம் பத்தி அப்போஸ்தலர்கள் பேசும்போது சோ அந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவ அந்த பாடுகள்ல நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குதே சொல்றாங்க. சோ இந்த விஷயம் கூட நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப பாடுகள் தானா அப்படின்னா அது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்குது. சோ அது என்னன்னா, சோ இந்த ஒரு பாடுகள் மத்தியில நமக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பஸ்கானம் ஆசரிக்கும் போது இந்த சிந்தையோட நம்ம செய்யறோமா அதுதான் ரொம்ப முக்கியம். சோ வெறுமனே நம்ம அதுல கலந்துக்கிறோம், அந்த பிரமாணங்கள் அடிப்படையில நம்ம எல்லாம் செய்யறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த சிந்தையோட நம்ம இதை அனுசரிக்கலன்னா இதுல அனுசரிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் நமக்கு இருக்கிறது இல்லை. அதைதான் நம்ம வந்து பாக்குறோம் வசனங்கள் மூலமாக. அப்ப இந்த ஒரு பஸ்கா இன்னைக்கு நம்ம அந்த ஒரு சிந்தை குறிச்சு நம்ம இன்னைக்கு பாக்கல. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த சிந்தைக்குள்ள போகணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. சோ அது தெரிஞ்சாதான் அடுத்தது அந்த சிந்தைக்குள்ள நம்ம எப்படி போகணுங்கிறதே தெரியும். அப்ப முதல்ல இந்த பஸ்கா எப்படி நம்ம அனுசரிக்கணும் அந்த ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது, அதை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் அருமையான கட்டளையா கொடுத்திருந்தார். அப்ப அந்த கட்டளை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அதை எப்படி ஆசரிக்கணும்னா, அவங்க முதல்ல 10ஆம் தேதி இல்லையா நீசான் அல்லது ஆபிப் மாதம், அந்த 10ஆம் தேதி தான் வருஷத்தினுடைய முதலாம் மாதம் அவங்களுக்கு. சோ அந்த முதலாம் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க தெரிந்து கொள்ளணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாளினுடைய துவக்கம் அந்த நாளுடைய மாலையில ஆரம்பிக்கும், 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளினுடைய 6 மணி, புரியுதுங்களா. மாலையிலிருந்து மாலை நாம எடுக்கிறது காலை டு காலை எடுப்போம், ஆனா இஸ்ரேலருடைய கணக்கு மாலை டு மாலை. அப்ப மாலை 6 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பமாகும், அடுத்த நாள் மாலையில ஒரு நாள் முடியும், புரியுதுங்களா. சோ இப்படித்தான் அவங்களுடைய கணக்கு. அப்ப 10ஆம் தேதி அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும்னா அது 10ஆம் தேதி எப்ப தெரிந்து கொள்ளணும், 10ஆம் தேதி, அதாவது நம்ம கணக்கு நம்ம சொல்லும் போது மாலை அப்படின்னு நம்ம கணக்குல வச்சுக்கலாம், புரியுதுங்களா. சோ அதுல இருந்து அவங்க 8ஆம் தேதி வீட்டுல வைக்கணும், அத 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி அவங்க வீட்டுல வைக்கணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு தேவையானது எல்லாம் அவங்க செஞ்சு அதை பராமரிச்சு வச்சுட்டு இருக்கணும், ரொம்ப முக்கியமா, அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை 14ஆம் தேதியினுடைய மாலையில அதை அடிக்கணும், சரிங்களா. 14ஆம் தேதியினுடைய மாலையில அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அப்போ அடிக்கும் போது அது நம்ம ரொம்ப விசேஷமான சில கட்டளை எல்லாம் கொடுக்குற. அப்ப அது தெரிந்து கொள்ளும் போது அந்த கட்டளை நாம ஏற்கனவே அடிப்படை சத்தியத்துல கேட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அவங்க அடிச்சு அதுக்கப்புறம் அதை நெருப்புல வேக வச்சு, டைரக்டா நெருப்புல வேக வச்சு அதை கடிக்கணும். அதுக்கப்புறம் அப்பம் செஞ்சு வச்சிருக்கணும் அவங்க, அந்த அப்பம் தனியா கிடைக்கணும். அதுக்கப்புறம் கசப்பான கீரை செஞ்சிருக்கணும், அந்த கீரை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மாம்சம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த புளிப்பில்லாத அப்பம் எடுக்கணும். அதுக்கப்புறம் கசப்பான கீரை எடுக்கணும், மறுபடியும் மாம்சம் அப்பம் கசப்பான கீரை, இப்படியே அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். இதுல ஏதோ ஒண்ணு மாத்திரம் சாப்பிடறது இல்ல, சோ ரொட்டீனா இதை ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது வேற ஒண்ணுதான் எடுக்கணும், மறுபடியும் அதுவே சாப்பிட்டுட்டு இருக்கிறது இல்லை. சோ இது ஒரு ஆர்டர் அவங்க செய்துட்டே இருக்கணும். சோ ரொம்ப முக்கியமா இந்த ஒரு ஆட்டுக்குட்டையை அடிச்சு அவங்க புசிக்கும் போது அந்த ரத்தத்தை அவங்க நிலக்கால தேய்ச்சிருக்கணும். அது மாத்திரமல்ல இந்த நியமனம் அவங்க எங்க இருந்து செய்யணும்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்யணும், ரொம்ப முக்கியம். அது வெளியே வந்தாங்கன்னா முடிஞ்சாங்க அவ்வளவுதான். சோ அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அந்த நாள் அவங்க ஆட்டுக்குட்டையை வெட்டினதுல இருந்து அடுத்து அவங்களுக்கு அடுத்த கட்டளை வர வரைக்கும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்து இருக்க கூடாது, அவங்க வீட்டுல உட்கார்ந்து என்ன வேலை கட்டளையா கொடுத்துருக்குதோ அந்த கட்டளையை அவங்க செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஆட்டுக்குடையை வெட்டுறது, அதை நெருப்புல சுடுறது, அப்பம் சுடுறது, கீரை செய்யறது, இதெல்லாம் அந்த இரவுல ரொட்டீனா போயிட்டே இருக்கும், தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும், அவங்க செய்துட்டே இருக்கும். சோ பிற்பாடு இதை அவங்க வெடியும் வரைக்கும் சாப்பிடலாம், ஆனா வெளியிறதுக்குள்ள என்ன பண்ணிடணும், ஒருவேளை மீதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், அவங்க சுட்டேரிச்சிடணும், ரொம்ப முக்கியம் அது. அதுக்கப்புறம் வெடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க எங்க இருந்து கிளம்புனாங்க, எகிப்தை விட்டு எங்க போறாங்க, இப்போ கானானை நோக்கி அவங்க மோசேயின் தலைமையின் கீழே நடந்து போறாங்க. சோ இந்த கட்டளை நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் சனங்களுக்கு தேவன் அங்க கொடுத்திருந்தார் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதுல சில முக்கியமான அடையாளங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அந்த அடையாளத்துல இருக்கிற அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம கூட தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு.
அவன் இந்த மாமிசம் சாப்பிடுறது, அப்பம் சாப்பிடுறது, கசப்பான கீரை சாப்பிடுறது, சோ இதெல்லாம் தொடர்ந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே செய்யணும். அவ அந்த வீடுன்னு சொல்லும் போது இப்ப இந்த விஷயம் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப அந்த அடிக்கப்படுற ஆடு அது யாருக்கு அடையாளம்? நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதுல எந்த மாற்றம் இல்ல. அப்ப வேதத்துல அநேக நிழல்கள் இருக்குது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ கிறிஸ்துவன்னு சொல்லும் போது இந்த சரீரமாகிய சபைக்கு அவர் தலையா இருக்கிறார் இல்லையா. அப்ப அவர் தலையா இருக்கும் போது அவருக்கு கீழே சரீரம் 144,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப இங்க சரீரத்துக்கு என்ன நடக்குதோ அது அப்படியே என்ன நடக்கும், அதாவது சரீரத்துல இந்த தலைக்கு என்ன நடக்குதோ அது அப்படியே அந்த சரீரத்துல மற்ற எல்லா பாகத்துக்கும் அப்படியே நடக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது, அங்க அதனுடைய மாமிசம் நெருப்புல சுடப்படுறது, அப்பம், கசப்பான கீரை, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி அடிச்சது அது அப்படியே நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, அதே போல சரீரமாகிய சபை அங்க அடிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரியா. ஏன்னா சரி அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு தான் அடையலாம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடையலாம். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அடையாளமா நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியும், அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயதா இருக்கணும், அது ஆண் குட்டியா இருக்கணும், அது எந்த பழுதும் இல்லாம இருக்கணும், கூண் குருடு இல்லாம இருக்கணும். சோ இதெல்லாம் என்ன அடையாளம்னா, கர்த்தர் இயேசுவுக்கு அப்படியே அடையாளம். அவர் பாவம் இல்லாதவராக, குற்றமற்றவராக அப்படியே வந்தார். சோ அதுக்கான அடையாளம் தான் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அப்ப நாம என்ன அப்படின்னு சொல்லும் போது, அநேக இடங்கள்ல சபைக்கும் சரீரத்துக்கும் ஒரே நிழல் இருக்கும், சில இடங்களில சரீரத்துக்குரிய அந்த ஒரு நிழல் இருக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ணும். அப்ப எல்லாமே நம்ம அப்படியே சபைக்கும் அப்படியே கொண்டு வர முடியாது. அப்ப இங்க பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவுக்கு நிழலான அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க அடிக்கணும். சோ இந்த அடிக்கிற வேலையில அவங்க எப்ப செய்யணும்னா, அந்த இரவுல செய்யணும், 14ஆம் தேதியினுடைய இரவுல அவங்க இந்த வேலையை செய்யணும். அப்ப இரவுல அவங்க எங்க செய்யணும்னா, அவங்க அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்தே செய்யணும் சரிங்களா. வீட்டை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது. ஒரு வேலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு பார்த்தாங்கன்னு என்ன ஆயிடும், சங்கார தூதன் ரெடியா இருப்பார், அப்படியே ஒரே வெட்டு வெட்டிடுவார், அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி இதுதான் அடையாளம். அப்ப வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்கணும். அப்ப வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கலாமா? வீட்டுக்குள்ள சும்மா இருந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா சும்மா இருந்தாங்கன்னா என்ன தோணும், என்னதான் நடக்குது பாப்போமே அப்படின்னு எட்டி பார்க்கலான்னு தோணும். அதனாலதான் தேவன் கிருபையில என்ன பண்றாருன்னா, வீட்டுக்குள்ள நீங்க சும்மா இருக்க வேண்டாம்ப்பா, நீங்க இந்த வேலை எல்லாம் செய்யுங்க. அப்ப என்னென்ன வேலை செய்யணும் பாருங்க இல்லையா. அப்ப ஆட்டுக்குட்டியை வெட்டுறதுல இருந்து, ரத்தத்தை துவைக்கிறதுல இருந்து, அதை பிரிச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அது நெருப்புல சுட்டு, சோ இவ்வளவு வேலைகள் அவங்க செய்யும் போது கண்டிப்பா இப்போ என்ன ஆயிடும், அதுக்குள்ள ஃபுல் பிஸி ஆயிடுவாங்க இல்லையா. சோ கண்டிப்பா அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு குரூப் அதனுடைய மாம்சத்தை ரெடி பண்றதுல இருப்பாங்க, இன்னொரு குரூப் புளிப்புல அப்பம் ரெடி பண்றதுல இருக்கும், இன்னொரு குரூப் அந்த கசப்பான கேரை செய்யறதுல இருப்பாங்க. சோ இப்படி ஆளுக்கு ஒரு வேலை செய்யும் போது கண்டிப்பா வெளியே எட்டி பார்க்கணுங்கிற சிந்தையே அவங்களுக்கு வரவே வராது. சோ அது ரொம்ப முக்கியம் நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிற்பாடு அதை அவங்க தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுதான் ஒரு அருமையான அடையாளம் நம்ம பார்க்கணும். சோ இப்படி இருக்கும்போது இதுல நமக்கு என்ன மாதிரி அடையாளம்லாம் தெய்வம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, முதல்ல அந்த வீடு அவங்க தங்கி இருக்காங்க இல்லைங்களா, அந்த வீடு எது குறிக்கும், வீடு வீடு எது கிடையாது, விசுவாச வீடு இல்லையா, விசுவாச வீடு. எந்த விசுவாச வீடு, கிறிஸ்தனுடைய மாபெரும் ரத்தத்தின் மேல, அந்த ஈடுபலையின் மேல விசுவாசம் வச்சிருக்கிற அந்த வீடு இல்லையா, அதுதான் விசுவாச வீடு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இது எது குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மேல வைக்கிற விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்துல நம்ம எப்பயுமே இருக்கணும், மரண பிரயந்தமும் இதுல இருந்து நம்ம என்னைக்குமே மிஸ் ஆகவே கூடாது. ஒருவேளை கிறிஸ்தனுடைய ஈடுபலியின் மேல இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை அல்லது அந்த விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், அந்த வீடு விட்டு வெளியே வர்றதுக்கு அது அடையாளம், கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். சோ எட்டி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கும்ங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. சோ அது கண்டிப்பா அது நடக்கும். அப்ப அந்த வீடு விசுவாச வீடு. அந்த இரவு எது குறிக்குதுன்னா, சுவிசேஷ யுகம் குறிக்குது. புரியுதுங்களா, நமக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு நாள் அந்த இரவு அது சுவிசேஷ யுகம் குறிக்குது. அப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல அவங்க செய்ய வேண்டிய ஒரு அடையாளம் பத்தி தான் அங்க தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப அந்த அடையாளம் நம்ம பார்க்கும்போது, அந்த மாமிசம், அப்பம்,
கீரை.
சோ இப்ப இந்த மாம்சம் எதை அடையாளம் படுத்துது? மாம்சம் நம்ம சாப்பிடணும் இல்லையா, அந்த மாம்சம் நம்ம சாப்பிடணும், அப்பம் சாப்பிடணும், கசப்பான கீரை சாப்பிடணும். அப்ப இன்னைக்கு அந்த மாமிசம் சொல்லும் போது அந்த மாமிசம் எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்தனுடைய பாடுகள். அப்புறம் இது நம்ம அடிப்படை சத்தியத்துல கேட்ட அடையாளம் சரிங்களா. இன்னைக்கு இந்த அடையாளம் நமக்கு தெரியும், ஆனா இப்ப அடுத்தபடி போகணும். ஏன்னா ஒரு தேவனுடைய வார்த்தையை ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாயர், அதுக்கப்புறம் இன்னொரு லாயர், அதுக்கப்புறம் இன்னொரு லாயர். சோ இது இது நம்ம அந்த ஒரு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் இது நம்ம எடுக்கவே முடியும். அப்பதான் நமக்கு அது புரியும். சோ அந்த ஒரு வளர்ச்சி நிலை நம்ம எட்டலைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த அடுக்குக்கு நம்ம போறதுக்கு ரொம்ப கஷ்டம், போக முடியாது. அந்த மேலான விஷயத்திலே தான் நிமிட்டு இருக்கும். சோ அதனால தான் இன்னைக்கு நிறைய இடர்பாடுகள், அதாவது வஞ்சனைகள், உபதேசத்தை நிமித்தம் நிறைய வஞ்சனைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான், நிறைய பிரிவினைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான். சோ அந்த ஒரு சிந்தை இல்லாமல் போறதுக்கு காரணம் இதுதான். இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல நம்ம பார்க்கும்போது அடிப்படை சத்தியத்துல கேட்டது அது ஆரம்ப ஒரு அடையாளம், கிறிஸ்துவுக்கு அடையாளம், அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு அந்த ஒரு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டத இன்னைக்கு யார் செய்யணும்னு சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு அந்த அடையாளம் யார் பண்ணாங்க? மாம்சீக இஸ்ரேலர் பண்ணாங்க. அப்ப அதே அடையாளம் இன்னைக்கு யார் செய்யணும்? ஆவிக்குரிய இஸ்ரேலர் செய்யணும். அப்ப அந்த மாம்சீக இஸ்ரேலர் அந்த மாம்சம் சாட்டாங்க. ஏன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியுமா? நம்ம அதை தெரியணும். அவங்க அந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்டாங்க, நம்மளும் சாப்பிடணும், ஆனா ஏன் தெரியுமா? அவங்க கசப்பில்லாத அந்த கசப்பான கீரை சாப்பிட்டாங்க, இன்னைக்கு நாம கூட அந்த கசப்பான கீரை சாப்பிடணும், ஏன்? இதெல்லாம் ஒரு அருமையான அடையாளம் அங்க தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ளும் போது அந்த சிந்தையோட அந்த பஸ்காவை நம்ம அனுசரிக்க முடியும். அதனால தான் அந்த சிந்தைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அவங்க மாமிசம் அவங்க சாப்பிட்டாங்க, கண்டிப்பா அதனுடைய ஆழமான அர்த்தம் தெரியாது. ஆனா தேவன் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா, நீங்க இதை என்ன செய்யணும்னா, உங்க தலைமுறை தலைமுறை தோறும் நீங்க இதை செய்யணும், உங்களுடைய பிள்ளைகள் வரும்போது இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பஸ்கா இது ஏன் நீங்க கொண்டாடுறீங்கன்னு அவங்க கேட்டா நீங்க என்ன சொல்லணும், கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்தில் எல்லாம் அடிமைகளை இருந்தாங்க நம்ம ஜனங்கள், நம்முடைய முற்பதாக்கள் எல்லாம் அந்த மாதிரி அடிமை கேட்டு கிடந்தவங்கள மோசேயின் மூலமாக விடுதலை பண்ணிட்டு வந்தார். அப்ப அந்த விடுதலை பண்ண அந்த ராத்திரியில அவங்க இந்தந்த பிரகாரமாக இதெல்லாம் பண்ணாங்க. சோ இதை நினைவு கூறதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம். நீங்க கூட இதை தொடர்ந்து நாம் இல்லாத காலத்துக்கு செய்துட்டே இருக்கணும். பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்ப இன்னைக்கு அது அடையாளமா அவங்க செய்துட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு நாம கூட என்ன செய்யணும், அது நிஜமாக செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப கண்டிப்பா நிச்சயமான ஒரு ஆடை நம்ம அடிக்கிறது இல்ல, புளிப்பில்லாத ஒரு அப்பம் சுட்டுறது இல்ல, கசப்பான ஒரு கீரை வச்சு நம்ம சாப்பிடறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இதை நீங்க புசிக்கணும். ஏன்னா அழகா அந்த அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த பஸ்காவில நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. இந்த பஸ்காவில நீங்க கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்க சொல்லும் போது எப்படி நாம் இணைச்சு கொள்றது? அப்ப அதனுடைய ஆழமான விஷயம் தெரியலன்னா நம்ம இணைச்சு கொள்றது வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த மாமிசம் அது எது குறிக்குது அப்படின்னா, நம்ம சும்மா இது ஷார்ட்டா சொல்லிட்டு பாடத்துக்குள்ள நம்ம போலாம். அப்ப இந்த மாமிசம் எது குறிக்குதுன்னா, அது கத்ரா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது, பிக்க கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஆட்டினுடைய அந்த மாமிசம் அது டைரக்டா என்னாச்சு, நெருப்புல அப்படியே சுடப்பட்டுச்சு. அதே போல கர்த்தருடைய சரீரம் இல்லையா, அவருடைய வாழ்க்கை அது எப்படி இருந்துச்சு, அந்த பிரகாரமான பாடுகள் அவருடைய வாழ்க்கையில அங்க அனுபவித்தார் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த மாமிசம் அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கு இல்லையா அது ஒரு அடையாளமாக இருக்குது, அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்ப அந்த சரீரத்தை நாம் அப்படியே சாப்பிடணும் இல்லையா, அப்படித்தானே சொல்றாரு. இந்த மாமிசத்தை புசித்து, யோவான் 6 நம்ம படிக்கும் போது அந்த ஒரு அடையாளம் சொல்றார், இந்த நான் என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறனுக்கோ சொல்றாரு பாத்தீங்களா. அப்ப என்னுடைய மாம்சத்தை புசித்துன்னு சொல்லும் போது, அப்ப அவருடைய மாம்சத்தை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா புசிக்கணும். அப்ப மாம்சத்தை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் இருக்குது. அப்போ நம்ம ஷார்ட்டா மாத்திரம் சொல்றோம், இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம அதனுடைய டீட்டெயில் ஸ்டடி பண்ணலாம். அப்ப அந்த மாம்சம் எது குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில அவர் பட்ட அனுபவங்கள்ல இருந்தாலும் கூட அதுல அவர் காட்டின அந்த குண லட்சணம் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு மாமிசம், அந்த ஆட்டினுடைய அந்த மாமிசம் எது குறிக்கிறதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய குணலட்சணங்கள். சோ அது குறிக்கிறது அந்த ஒரு மாமிசம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அப்பம். அப்பம் எதனுடைய அடையாளம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்பம் எதனுடைய அடையாளம்? சத்தியம் குறிக்குது. சோ அந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம்? அந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? புளிப்பில்லாத அப்பம். அப்போ அந்த ஒரு சத்தியம் கூட எப்படி இருக்கணும்? சுத்தமான சத்தியமா இருக்கணும். அதாவது அந்த உபதேசம் அது கலப்படம் இல்லாத உபதேசமாக இருக்கணும், வஞ்சனை இல்லாத ஒரு உபதேசமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு எதுல கூட சோதனை இருக்குது? சத்தியத்துல அதுல கூட நமக்கு சோதனை இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா வஞ்சனை இல்லாத ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கணும், கலப்படம் இல்லாத ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் அது. அப்ப அந்த ஒரு குணலட்சணம் நம்மக்குள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது அதை எப்படி கொண்டு வர முடியும்னா அவருடைய சத்தியத்தின் மூலமாக, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் நம்ம அந்த குணலட்சணங்களை கொண்டு வர முடியும். சோ அடுத்ததாக பார்க்கும்போது கசப்பான கீரை சாப்பிடணும். அப்ப கசப்பான கீரை சொல்லும் போது இது எது குறிக்கும்? கசப்பான அனுபவங்கள். நம்ம சகோதரர் மத்தியில, உலகத்தின் மத்தியில, மற்ற எல்லா வகையிலும் நாம சந்திக்க போகிற அந்த கசப்பான அனுபவங்கள் குறிக்குது. இதெல்லாமே அந்த இஸ்ரேல் சனங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்து செய்யணும். அப்ப அதை எப்படி செய்யணும்னா ஒன் பை ஒன்னா மாறி மாறி செய்யணும். முதல்ல மாம்சம் சாப்பிடணும், அப்பம் சாப்பிடணும், கசப்பான கீரை சாப்பிடணும். மாம்சம் சாப்பிடணும், அப்பம் சாப்பிடணும், கசப்பான கீரை சாப்பிடணும். அப்படியே இது ருட்டீனா அவங்க செய்துட்டே இருக்கணும். ஏன் இப்படி கொடுத்தாரு கர்த்தர்? தேவன் இஸ்ரேல் சனங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு கட்டளை அங்க கொடுத்தாரு? இந்த மாதிரி ஒரு ருட்டீன் அதை செய்துட்டே இருக்கணும்னு ஏன் கொடுத்தார்? சோ பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. சோ அந்த இரவுல, இது லிட்டரலா இவங்க அந்த இரவுல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணோம்? கிட்டத்தட்ட அந்த வனாந்தரம் வரைக்கும் பிரயாணம் பண்ணோம். அது வனாந்தரத்துல இவங்க எப்படி போகணும்னா பின்னாடி பார்வனுடைய படைகள்லாம் வரும், தேவனுக்கு தெரியும். அப்போ இவங்க அந்த வனாந்தரத்துல இவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறதுக்குலாம் அங்க வாய்ப்பெல்லாம் இருக்காது. எவ்வளவு நேரம் அந்த பிரயாணம் எடுக்கும்ல சொல்ல முடியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பிரயாணத்துல அவங்க போக போறாங்க. சோ இப்படி போகும்போது அவங்களுக்கு கடினமான ஒரு ஆகாரம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் இல்லையா? மாமிசம் ரொம்ப கடினமான ஆகாரம், அவ்வளவு சீக்கிரம் ஜீர்ணாகாது. அதே போல அப்பாவும் எப்படி இருக்கும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு. அதே போல கீரை கூட டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்ப இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு வலிமை இருக்கும் பாருங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா தேவன் கொடுத்தார். அப்ப அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க நடந்து அப்படியே போயிட்டா இருக்கிறாங்க. இப்ப நாம கூட எங்க பார்த்து போயிட்டு இருக்கிறோம்? பரமக்கானனை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம தோய்வே இல்லாம சோர்வே இல்லாம நடந்துட்டு போயிட்டே இருக்கணும்னா நமக்கு கூட என்ன வேணும்? இந்த மாம்சம் வேணும், அப்பம் வேணும், கீரை வேணும். அப்ப மாமிசம் நம்ம பார்த்தோம் கர்த்தர் இயேசுனுடைய குணலட்சணங்கள். அப்ப அந்த பரம காணனன் போகணும்னா நமக்கு முக்கியமான ஒரு டார்கெட் இருக்குது, ஒரு பெரிய லக்கு இருக்குது. அது என்ன லக்கு? கிறிஸ்துவனுடைய சாயலை அடையிறது, ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை அடையிறது, அதுதான் நம்முடைய முக்கியமான டார்கெட். சோ இந்த டார்கெட் நம்ம எப்பயுமே மைண்ட்ல வைக்கணும். அந்த லக்கு எப்பயுமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். எந்த சூழ்நிலை வாய்ச்சிட்டாலும் அந்த சூழ்நிலையில கிறிஸ்துனுடைய குணலட்சணம் நமக்குள்ள வருதா? சோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானதா யோசிக்கணும், எந்த சூழ்நிலை இருந்தா. சோ இப்ப நமக்குள்ள கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணம் வளரணும்னா கண்டிப்பா அது எதன் மூலமா தான் வளர முடியும்? ரெண்டாவது சத்தியம். சில பேர் அன்பு சொல்றாங்க, நீங்க அன்பே இல்லாம இருக்கிறீங்க சொல்றாங்க. ஆனா அந்த அன்பு எதன் அடிப்படையில் இருக்கணும்? அவங்க பார்வை என்னன்னா மனுஷர் பிரகாரமான அன்பு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நாம எப்படி அன்பு காட்டணும்னு நினைக்கிறோம்னா சத்தியத்தின் படியான அன்பு காட்டணும்னு நினைக்கிறோம். இப்ப எதுதான் சரி? சத்தியத்தின் படி வரக்கூடிய அன்பு தான் சரி. அன்பினால சத்தியம் வராது. சத்தியம் கற்றுக்கொள்றது மூலம்தான் நமக்குள்ள அன்பே வரும். அதுதான் கிருஷ்ணனுடைய உண்மையான குணலட்சணம். அந்த லட்சணம் அது சத்தியத்தின் மூலமா நமக்கு வருது. அப்போ அந்த குணலட்சணம் நமக்கு வளரணும்னா நாம துப்புரவான சத்தியம் எடுக்கணும். ஒருவேளை கிறிஸ்தனுடைய குணம் நமக்குள்ள வளரல அப்படின்னா நம்ம கண்டிப்பா எதுல இல்லைன்னு அர்த்தம், துப்புரவான சத்தியத்துல இல்ல, சத்தியத்துல இருக்கிறோம் ஆனா எதுல இல்ல, கலப்படமான சத்தியத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்குள்ள என்ன வருதில்ல, சகிப்புத்தன்மையை வளர்றதில்ல, அநேக நேரங்கள் இல்ல, பொறுமையை வருதில்ல, அன்பு காட்ட முடியறதில்ல, இறக்கம் காட்ட முடியல, தாழ்ந்து போக முடியறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியறதில்ல, சகிப்பு வர மாட்டேங்குது. ஏன், சுத்தமான சத்தியம் நமக்குள்ள போகணும், துப்புரமான சத்தியம் நமக்குள்ள போகணும். அது போகும்போது கண்டிப்பாக நமக்குள்ள கிறிஸ்தனுடைய சாயலை அது வளர வைக்கும். ரொம்ப முக்கியமான அடையாளம் அது. சோ அடுத்ததாக பார்க்கும்போது, இப்போ சத்தியம் நம்ம கற்றுக்கொண்டா அடுத்தது என்ன வேணும், கசப்பான கீரை வேணும். கசப்பான கீரை ஏன் வேணும்னா, அதுக்கு முன்னாடி என்ன நிக்குது, அடுத்தது என்ன நிக்குது, இல்ல மறுபடியும் அடுத்து என்ன நிக்குது, மாம்சம் நிக்குது. மாம்சம் எது குறிக்குது, கிறிஸ்தனுடைய குணலட்சணங்கள். அப்ப கிறிஸ்தனுடைய குணலட்சணங்கள் வரணும்னா கண்டிப்பா சத்தியம் வேணும், அடுத்தது என்ன வேணும், கசப்பான கீரை வேணும். அப்ப அந்த கசப்பான கீரை என்ன குறிக்குதுன்னா, கசப்பான அனுபவங்கள். அப்போ நீங்க யாராவது கர்த்தருடைய குணலட்சணம் நான் எனக்குள்ள வளரணும் அப்படின்னு விரும்பப்பட்டா நமக்கு என்ன மாதிரி கொடுப்பார் தேவன், நல்ல அனுபவங்கள் கொடுக்க மாட்டார் அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு அனுபவங்கள், ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் இருக்காது. எப்படி இருக்கும் அந்த அனுபவம், ஐயோ ஏன்தான் வந்தோம் அப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள், அது கசப்பான அனுபவங்கள். சோ அந்த கசப்பான அனுபவங்கள் மூலமா தான் நமக்குள்ள என்ன வளரும், கிறிஸ்தனுடைய அந்த சாயலே வளரும், கிறிஸ்தனுடைய அந்த குணலட்சணம் வளரும். இல்லைன்னா வளரவே வளராது. ஏன் நமக்கு அந்த மாதிரி பாடுகள் அனுமதிக்கிறாருன்னா, முதல்ல பரிபூர்ணராகி நம்ம கர்த்தரே எடுத்துக்கலாம். இப்ப அவரு பரிபூர்ணமா இருந்தாரு, பரிபூர்ணமா இருக்கிறவரால் எல்லாத்தையும் கண்டிப்பா என்ன பண்ண முடியும், அன்பு காட்டினா பரிபூர்ணமா இருக்கும், எது செய்தாலும் அது எப்படி இருக்கும், ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். அப்ப பரிபூர்ணமா இருக்கிறவருக்கு ஏற்கனவே அந்த அன்பு எப்படி தான் இருக்கும், பரிபூர்ணமாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது தேவன் அவருக்கு பாடுகள் அனுமதிச்சிருந்தார். ஏன் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. அப்ப பரிபூர்ணராக அவருக்கே தேவன் அந்த பாடுகள் கொடுத்திருந்தார்னா, பரிபூர்ணம் இல்லாத நாம அந்த பரிபூர்ணத்துக்கு போகணும், அந்த பரிபூர்ணராக கிருஷ்ணனுடைய சாயல் நமக்குள்ள வளரணும்னா, அப்ப நாம கூட என்ன பண்ணோம், யோசிச்சு பாருங்க. பரிபூர்ணருக்கு அவ்வளவு பாடுன்னா நம்ம கூட யோசிக்கணும், அந்த சாயலை நாம அடையணும்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த அனுபவங்கள், அந்த கசப்பான அனுபவங்கள் நிறைய வாங்கணும், நிறைய சகோதரன் மத்தியில வாங்கணும், உலகத்தின் மத்தியில அநேக கசப்பான அனுபவங்கள் வாங்கணும், குடும்பத்தின் மத்தியில வாங்கணும், வேலை செய்யற மத்தியில இடத்துல வாங்கணும், எல்லா இடத்துலயும் இந்த கசப்பான அனுபவங்கள் வாங்கணும். ஏன்னா கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு என்ன இல்ல, கிறிஸ்தனுடைய குணலட்சணம் இல்ல. அப்ப கசப்பான அனுபவங்கள்ல நாம என்ன பண்ணோம், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. கசப்பான அனுபவங்கள் வாங்குறோம், வாங்கிட்டு என்ன செய்யணும், ஐயோ வேண்டாம் நமக்கு இது வேண்டாம், இந்த அனுபவம் வேண்டாம் அப்படி சொல்றது இல்ல. சோ அந்த கசப்பான அனுபவங்கள் இல்ல நம்ம உட்படுத்திக்கிட்டு அதுல என்ன மாதிரியான பாடுகள் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா, அந்த பாடுகள்ல என்ன மாதிரியான அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொள்றோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம சகிச்சு பொறுத்து சோ நம்ம அந்த சாயலை வளர வைக்கணும். இப்போ ஒருவேளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு ரெடி இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, என்ன மாதிரியான அனுபவங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போவாரு, அந்த கசப்பான அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒருவேளை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போற கேரக்டர் இல்ல, நான் சொன்னதான் ரொம்ப கரெக்டா நினைக்கிறேன். இப்ப என்ன மாதிரி அனுபவங்கள் எனக்கு கொடுப்பார் கர்த்தர், அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுருவார். ஆனா எனக்கு இருக்கிறது என்னன்னா, அங்க இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்ப எனக்கு இருக்கிற டார்கெட் என்னன்னா, நான் என்ன செய்யணும், மோதி மோதி பார்த்துட்டு கடைசியில நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சரி ஓகே பரவாயில்ல நான் தாழ்ந்து போறேன், இதனால எனக்கு எந்த நஷ்டம் இல்லை, பரவாயில்ல எனக்கு இழப்பு வந்தா கூட நான் சகிச்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சரி இப்ப என்ன ஆகுது மனசுக்குள்ள, கர்த்தருடைய குணலட்சணம் வருது, வெறுமனே சகிச்சு போறதில்ல, சகிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வைக்கணும், பாருங்க இந்த சத்தியத்தின் படி எனக்குள்ள இந்த குணலட்சணம் வளரப்போகுது, அதனால நான் என்ன பண்றேன், இப்போ சகிச்சுக்கிட்டே நான் போறேன், எல்லாத்துக்கும் சத்தியம் கொண்டு வந்து வைக்கணும், சும்மா நான் சகிச்சுக்கிறேன் போறதில்ல, எல்லா இடத்துலயும் சும்மா அப்படி போறதில்ல, சத்தியத்துக்காக காட்ட வேண்டிய வைராக்கியம் காட்டணும், அதே சமயத்துல அவசியமில்லாத ஒன்று நடக்குதுன்னா அந்த இடத்துல சத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு அனுபவம் வாங்கணும்னா அந்த அனுபவத்துக்கு நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க போயிட்டு வைராக்கியமா நிக்கணுங்கிற அவசியம் இல்ல, பரவாயில்ல பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் மேட்டர் இது. சோ இதுதான் பாக்குறோம். அப்ப முதல்ல நமக்குள்ள கிருஷ்ணனுடைய சாயல் நமக்கு டார்கெட், அதுதான் நம்முடைய இலக்கு. சோ இந்த லக்கை நம்ம அடையணும்னா கண்டிப்பா சத்தியம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இந்த லக்கை அடையணும்னா நமக்கு இன்னொன்னு ரொம்ப முக்கியம், சத்தியம். இன்னொரு பக்கம் கசப்பான அனுபவங்கள். அப்ப இந்த கசப்பான அனுபவங்கள் மூலமா தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சாயலை நம்ம தரித்து கொள்ளவே முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்கதான் செய்யணும் அப்படின்னா இந்த விசுவாச வீட்டுக்குள்ள இருந்து செய்யணும். இல்ல எனக்கு இந்த விசுவாச வீடு சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியே இருந்தே நான் பாத்துக்கிறேன். சில பேர் அப்படி சொல்லிடுறாங்க, ஆனா அது தேவன் விரும்புகிற காரியம் இல்லை. அப்ப இந்த விசுவாச வீட்டுக்குள்ள இருந்துதான் அது எல்லாமே செய்யணும். அப்ப அது எங்க எப்பதான் செய்யணும்னா அந்த இரவு நேரத்தில் தான் செய்யணும். அந்த இரவு எது குறிக்குதுன்னா சுவிசேஷ யுகம் குறிக்குது. அப்ப இப்பதான் இது சரியான தருணம், இப்பதான் நம்ம செய்யணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக கூட இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு அடையாளம், சும்மா உங்களுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்றோம். பட் இந்த அப்பம், இந்த மாமிசம், கசப்பான கீரை, இதுல ரொம்ப ஆழமான விஷயம் இருக்குது. அது தனி ஒரு பாடம் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு அடிப்படையில இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு பஸ்கா அவங்க கொண்டாடணும்னா இதுக்கு முன்னாடி அவங்க முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். பஸ்கா இஸ்ரேல் ஜனங்களை கொண்டாடணும், அது கட்டளை. அப்ப அந்த பஸ்கா அப்படியே கொண்டாடுறதுக்கு அவங்க பாட்டுக்கு அப்படியே 10ஆம் தேதி ஆட்டை புடிச்சு 14ஆம் தேதி அடிச்சு அப்படியே சாப்பிட்டு அடுத்த நாள் அப்படியே காலையில போறது இல்லை. அவங்க போகணும், கண்டிப்பதில் செய்யணும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அவங்க செய்யணும். அந்த முக்கியமான விஷயம் அவங்க செய்யறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க இதுவே செய்யவே முடியாது, எந்த ஒரு காரியம் அவங்க செய்யவே முடியாது. அந்த என்ன அந்த முக்கியமான விஷயம், அதுதான் இப்ப நமக்கு பாடமாக இருக்குது. நீங்க வேற வசனம் படிக்கலாம், யாத்ராகமம் 12:15.
முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்தாக்கம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அருகுண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை
அடுத்து 19வது வசனம் வந்து ரொம்ப முக்கியமான கட்டளை. நீங்க பஸ்கா கொண்டாடணும், ஆனா பஸ்கா கொண்டாடுறது 7 நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்ற அந்த கட்டளை மறுபடியும் அந்த 15வது வசனம் வாங்க. பாருங்க, முதலாம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பஸ்காவை கொண்டாடணும், கொண்டாடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான அடையாளம் வேலை என்ன செய்யணும், முதலாம் நாள் என்ன செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க இந்த வேலையை அவங்க செய்யாம ஒருவேளை நான் ஆட்டை அடிக்கிறேன் அது கவனிக்காம, தங்கள் வீட்டுல இருக்கிற புளிப்ப கவனிக்காம அவங்க ஒருவேளை இந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்காக ஆடு வெட்டுறது, மற்ற அப்பம் சுடுறது, கீரை செய்யறது, இதெல்லாம் அவங்க அறியாம பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை அறியாம செய்துட்டா கூட அங்க என்ன நடக்கும் சொல்றாரு அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, 15வது கடைசி பகுதி. பாத்தீங்களா, யாராவது நீங்க இந்த பஸ்கா கொண்டாடும் போது, கொண்டாடுறதுக்கு முன்னாடி, கொண்டாட போது இல்ல, கொண்டாடுறதுக்கு முன்னாடி, அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற புளிப்பான பதார்த்தங்கள் எது இருந்தாலும் சரி, அதை முதல்ல நீங்க என்ன செய்யணும், தூக்கி சுத்தம் பண்ணிடணும். வீடை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி அதை அப்படியே சுத்தம் பண்ணி தூக்கி போட்டணும். ஒருவேளை நீங்க அந்த அப்பம், அதாவது அந்த புளிப்பு ஏதாவது வீட்டுல வச்சுட்டு இந்த பஸ்கா கொண்டாடுறதுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இல்லாமல் போயிடுங்க. ரெண்டாம் மரணம் அங்க குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா. சோ அவங்களுக்கு மரணம் குறிக்கும். அவங்களுக்கு அந்த சமயத்துல என்ன நடக்கும், அப்படியே சாவுதான் நடக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. சோ இப்ப இந்த ஒவ்வொரு பஸ்கா இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரிக்கும் போது அவங்க இது கண்டிப்பாக செய்வாங்க. சோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, ஏதாவது தை இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டா கிறிஸ்தவங்களா டிசம்பர் ஜனவரி வந்துட்டா செய்யறாங்க. இந்துக்கள் தை மாசம்லாம் வந்துட்டா அவங்க கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு எல்லாம் ஒற்றடை அடிச்சு பக்காவா பண்றாங்க இல்லையா. ஏன் பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. சோ இந்த பண்டிகையில அவங்க என்ன செய்யணும், சுத்தம் பண்ணும். ஏன் சுத்தம் பண்ணும்னா, அவங்க வீட்டுல புளிப்பே எதுவும் இருக்கக்கூடாது. அவ கம்ப்ளீட்டா வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணாதான் புளிப்பு இல்லாததை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அரையும் குறையுமா சுத்தம் பண்ணிட்டா என்ன ஆயிடும், தெரியாம போயிடும். நமக்கு புளிப்பு இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதனாலதான் கம்ப்ளீட்டா அந்த வீடையே சுத்தம் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பாத்திரம் எல்லாம் வெளியே வச்சு, அப்புறம் இருக்கிறது எல்லாம் தண்ணியும் நல்லா கழுவி விட்டு, இருக்கிற ஒட்டுறதெல்லாம் நல்லா அடிச்சுட்டு, எல்லாம் இருக்கிற எதையும் வைக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியே எடுத்துக்கொண்டு போய் போட்டு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து வீட்டுல பக்காவா வச்சிருவாங்க. எப்ப வைப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ள புளிப்பே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொண்டது எல்லாத்தையும் வீட்டுல வைப்பாங்க. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து அவங்க என்ன போவாங்க, அந்த பஸ்கா அனுசரிக்கிறதுக்குள்ள அவங்க போவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் அங்க தேவன் கொடுத்திருந்தாங்க. அப்ப இன்னைக்கு இது நமக்கு ஒரு முக்கியமான அடையாளம் இருக்குது. அப்ப இந்த பஸ்கா நம்ம கொண்டாடுறோம், ரெடியா வந்திருக்கிறோம், வருஷ வருஷம் செய்யறதுக்காக தேவன் கிட்ட நம்ம கிருபை வாங்கிடுக்கிறோம். ஆனா பஸ்கா கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்ட மாபெரும் ஒரு பாக்கியம். அப்படித்தான் ஒரு இரக்கம், ஒரு கிருபையை நம்ம சொல்லுவோம். அதே சமயத்துல இந்த பஸ்கா கொண்டாடணும்னா, கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மைண்ட்ல வைக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம அனுசரிக்கணும், செய்யணும். அதுதான் என்னன்னா, புளிப்பான அந்த பதார்த்தங்களை வெளியே தூக்கி போடணும். சோ அந்த வெளியே தூக்கி போடுறது என்ன குறிக்குது அது. சோ அதுதான் ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது வெளியே தூக்கி போடுறது பாருங்க, இப்ப அப்போஸ்தல் பவுல் இது குறிச்சு எழுதுறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6-8 வரைக்கும். ஒன்னு கொரிந்தியர் 5 அதிகாரம்
கொஞ்சம் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசிரியத்தை கழுவோம்.
பாருங்க, இப்ப அப்போஸ்தல் பவுல் அதே பஸ்கா அனுசரிக்கிற விதத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப இங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்மளும் பஸ்கா அனுசரிக்கணும். ஆனா எப்படி அனுசரிக்கணும், அது அனுசரிக்கிற முன்னாடி நமக்கு சில ஆலோசனைகள் அங்க கொடுக்கிறார். என்னன்னா, நீங்கள் இந்த பஸ்கா கொண்டாடும் போது, இதை ஆசரிக்கும் போது, இந்த பண்டிகையை நீங்க ஆசரிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். என்னன்னா, என்ன செய்யணும், பழைய புளித்த மாவோட அல்ல, அதாவது நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, இப்ப புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறீங்க, அப்போ அப்படி இருக்கிறது போலவே பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, நீங்க புறமே கழித்து போடுங்கள். புளித்த மாவு இருக்குது, அதுலயும் பழைய புளித்த மாவு இருக்குது. சோ ரெண்டு விஷயம் அங்க சொல்றாரு அப்போஸ்தல் பவுல். என்னது, பழைய புளித்தமா புளித்தமா, அப்ப ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், நம்மை விட்டு நீக்கணும் சொல்றாரு. சோ ஏன் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்ப நமக்காக அவர் பலியிடப்பட்டிருக்கிறாரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பழைய புளித்தமாவை வெளியே கழித்து போடுங்கள். அவராக அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கும் போது நம்ம ஏன் அந்த ஒரு பழைய புளித்தமாவை வெளியே தூக்கி போடணும். அப்புறம் பாருங்க, அப்போ பண்டையை ஆசரிக்கும் போது ரொம்ப முக்கியமா கொடுக்கிறாரு, ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, ஒரு பாட்டு சொல்றாரு. ரெண்டாவது பொல்லாப்பு துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பழைய புளித்த மாவு இருக்குது, அதுக்கப்புறம் துர்க்குணம் பொல்லாப்புங்கிற இன்னொரு புளிய புதிய ஒரு புளித்த மாவு இருக்கு. ஆனா என்னத்தான் அது புளித்த மாவு தான், அவ்வளவுதான். அது எது வரனாலும் தூக்கி போடணும், அவ்வளவுதான். ஆனா அது புளிப்பு புளிப்பு தான். அடுத்தது துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட நீங்க என்ன பண்ணுங்க, பண்டிகையை ஆசாரிங்க. என்ன விஷயம் இங்க அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு, ரொம்ப முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம அனுசரிக்க அந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டிய விதம் பத்திட்டு ரொம்ப அழகாக அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுதுங்களா? பஸ்கா நம்ம அனுசரிக்கணும், ஆனா எப்படி அனுசரிக்கணும் அதுதான் இங்க கொடுக்குறாரு. அப்ப அந்த அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த பஸ்காவை நம்ம அனுசரிக்கும் போது இந்த புளிப்போட நம்ம இந்த பஸ்கா அனுசரிச்சா என்ன நடக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிப்பு அங்க இருக்குது. ஆனா நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற அந்த ஈடுபலியின் மேல வச்சிருக்கிற விசுவாச நிமித்தம் நம்ம கொஞ்சம் கிருபை வாங்குறோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு? கண்டிப்பா என்ன நடந்திருக்கணும்? மரணம் கண்டிப்பா நடந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம இந்த புளித்த மாவோட இந்த பஸ்காவை அனுசரிச்சிருக்கிறோமா இல்லையா? கடந்த காலத்துல அனுசரிச்சிருக்கிறோம், புளிப்பு இருந்துச்சு நமக்குள்ள. ஆனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஈடுபலியின் மூலமாக, அவர் மூலமாக நமக்கு அந்த கிருபை இருக்கிறதுனால நாம இன்னைக்கு பிழைச்சிருக்கிறோம். ஆனா தொடர்ந்து இது நீடிக்கும் போது என்ன ஆகும்? கண்டிப்பா அது மரணத்துல தான் முடியும். ஏன்னா மரணம் அது இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடும். அப்ப ரெண்டு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து நம்ம களைச்சு போனோம். ஒன்னு பழைய புளித்த மாவு, இன்னொன்னு துப்புரவு பொல்லாப்பு என்னும் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் இந்த ஒரு புளித்த மாவு சொல்றேன். அப்ப இந்த ரெண்டு புளித்த மாவை நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ள இருந்து? ஆமா, அப்ப அது எங்க இருக்குது? அந்த புளித்த மாவு எங்க இருக்குது? நம்ம வீட்டுல எங்க இருக்குது பாத்தீங்களா? புரியுதுங்களா? இப்போ அப்போ நம்ம வீடு இல்லையா, நம்முடைய சிந்தையை குறிக்குது. அப்ப இந்த சிந்தையில் இருந்து கம்ப்ளீட்டா என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை இந்த புளித்த மாவை எடுத்து அப்படியே புறம் பாக்கிடணும். சோ ஒரு வேளை நம்ம அதை செய்யலன்னா நிச்சயமா தொடராது நம்முடைய இந்த ஒரு உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், அல்லது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை அங்க போயிருந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ரொம்ப முக்கியமா இங்க ரெண்டு விஷயங்கள் சொல்றார். ஒண்ணு பழைய புளித்த மாவு, இன்னொன்னு புதிய அதாவது புளித்தமா இல்லையா, துர்க்குணம் பொல்லாப்பு. அப்ப இந்த பழைய புளித்தமாங்கிறது எது குறிக்குது? பழைய புளித்தமா சொல்லும் போது இது எது குறிக்குது அப்படின்னா, இந்த மாம்சத்து இந்த பலவீனமான மாம்சத்துக்கே உரிய பலவீனம் குறிக்குது. புரியுதுங்களா? இந்த விழுந்து போன சரீரத்துக்கே உரிய அந்த பலவீனம் குறிக்குது. அப்ப இன்னைக்கு முழு உலக ஜனங்கள் நாம உட்பட சத்தியம் தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? பழைய புளித்த மாவுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் உலக ஜனங்கள் எல்லாரும் இந்த பழைய புளித்த மாவுல இருக்கிறாங்க. அதனால இந்த விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம் அது. சோ இந்த சுபாவத்தை நம்ம சத்தியத்தின் மூலமாக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவன் கிருபையில கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுத்து போட்டுட்டு இனிமே நம்ம அப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட உடன்படிக்கை செய்துட்டு வந்துட்டோம். சோ இதை நான் டீட்டெயில உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல, கண்டிப்பா ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தா நம்ம அதை குறிச்சு டீட்டெயிலா பார்க்கலாம். வந்த பிற்பாடு இப்ப நம்ம அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணிட்டார்? கிருபைய மன்னிச்சிட்டார். இன்னைக்கு அது இல்ல, மீண்டும் அடுத்து உள்ள வரும் போதே நமக்குள்ள என்ன வருதுன்னு சொல்றாரு, துர்க்குணம் பொல்லாப்புங்கிற இந்த புளித்தமா கூட உள்ள வந்திருக்கு. சோ அது என்னது துர்க்குணம் பொல்லாப்பு? அப்ப இந்த துர்க்குணம் பொல்லாப்பு நீங்க ரெண்டு விஷயம் மாத்திரம் அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு. ஆனா இது முக்கியமா கம்ப்ளீட்டா எது குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்சத்தினுடைய கனிகள் எல்லாமே அதுல அடங்குது. புரியுதுங்களா? மாம்சத்தினுடைய எல்லா அந்த குணலட்சணங்களும் இந்த ரெண்டு விஷயத்துல அங்க அடைகிறது நம்ம வந்து பார்க்கணும். பழைய புளித்த மாவுக்கும் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவுக்குள்ள இந்த மாம்சீக அந்த எல்லா குணலட்சணங்களும் உள்ள வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கண்டினியூஸ் ஸ்டடிஸ் பண்ணோம், பட் இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்ப இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது அது கலாத்தியர்ல நம்ம போய் வாசிக்கிறோம். அது அந்த ஒரு லிஸ்டே கொடுக்கிறார், அந்த மாம்சத்தினுடைய சிந்தையை பத்திட்டு அந்த கிரியை பத்தி அருமையான லிஸ்ட் கொடுக்கிறார். அப்ப அதுதான் நம்ம பார்க்கும்போது புளித்த மாவு. அப்ப இந்த புளித்த மாவத்தை நாம நீக்கணும். அந்த வசனம் மாத்திரம் வாசனம்
வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள்.
பாத்தீங்களா, அப்ப மாம்சத்தினுடைய அந்த கிரியைகள் பத்தி பேசுறார். முதல்ல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளை சூனியம், இது வரைக்கும் கண்டிப்பா நாம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. சோ இதெல்லாம் விழுந்து போன மாம்சத்தினுடைய கிரியைகள். ஆனா எது நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். பாத்தீங்களா, சோ இது எல்லாமே இங்க களையாட்டு சொல்லும் போது அது பெருந்துண்டே சொல்றார். அதாவது உலக பிரகாரமாக ரொம்ப ஜாலியா இருக்குது. இந்த கர்த்தருடைய சிந்தையே இல்லாம உலக பிரகாரமான சிந்தையில மதுங்கி மயங்கி கிடக்குறது, அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். சோ அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் சொல்ற. ஆனா ஒரு அருமையான லிஸ்ட் கொடுக்கிறார், ரொம்ப முக்கியமானது. பகைகள், விரோதங்கள். அப்ப இது யார் மத்தியிலன்னா, முதல்ல உலக ஜனங்கள் மத்தியில இங்க பேசுறது இல்ல, அப்போஸ்தல் பவுல். இது யார் மத்தியிலேயே நம்ம செய்யறத சொல்ற, சகோதரர்கள் மத்தியில. அப்ப வீண் பகை அவசியம் இருக்காது, வீண் பகை வரும். அதே போல விரோதங்கள் வரும், வீணான வைராக்கியங்கள் வரும், அவசியமே இருக்கா. ஆனா அந்த வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருப்போம், தேவையில்லை, தூக்கி போடணும் அந்த வைராக்கியம். சோ அதே மாதிரி இருக்கா, அந்த மாம்சத்தின் கிரியைகள் உடனே இருக்குது. கோபம் வருது, கோபம் வருது. சோ ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் கொடுக்குற. அடுத்தது சண்டை. சோ சண்டை கிறிஸ்தனுடைய இந்த சரீரத்துல எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. பிரிவினைகள் இருக்குமா? இருக்காது. சோ அப்ப ஒரு சிந்தைக்குள்ள பிரிவினைகள் சொல்லும் போது நம்ம ஒட்டுமொத்த பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்றது இல்ல. சோ இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வகுப்பா, அதுலயும் கூட இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வராங்க. சோ இந்த ஒரே சிந்தையில இருக்கிறவங்க, அந்த ஒரே சிந்தையாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்க இருக்கிற அந்த பிரிவினைகள் பத்தி பேசுற. நீங்க உடனே மற்ற பிரிஞ்சு வந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கூடாது, புரியுதுங்களா? சோ நாம ஒரே சிந்தையாக சேர்ந்திருக்கும் போது அவங்க அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கிற அந்த பிரிவினைகள் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அவன் இந்த பிரிவினைகள் இதெல்லாமே நமக்குள்ள கூடாது. சோ அந்த லிஸ்டே கொடுக்குறாரு லைனா. இப்ப நாம இது கொஞ்சம் ஆழமா தியானம் பண்ணலாம், இதுதான் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம மேலோட்டமா பார்க்கணும். பஸ்கா அவங்க அனுசரிக்கும் போது ஒரு அடையாளம் தேவன் கொடுத்திருந்தார், அருமையான ஒரு அடையாளம். மாம்சம் சாப்பிடணும், அப்பம் சாப்பிடணும், கசப்பான கீரை சாப்பிடணும். சோ இது நமக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளம் கர்த்தர் வச்சிருக்கிறார். கிருஷ்ணனுடைய சாயல அடையணும் ரொம்ப முக்கியம் நமக்கு. சோ அதன் மூலமாக நம்ம போகணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் போக முடியும், சத்தியம். சோ இன்னொன்னு அவருடைய கசப்பான, அதாவது அவர் நமக்கு அனுமதிக்கிற கசப்பான அனுபவங்கள். சோ இதன் மூலமா தான் அந்த குணலட்சணத்தை நம்ம வெட்டி பிடிக்க முடியும். அப்ப இந்த பஸ்கா நம்ம அனுசரிக்கணும் ரொம்ப முக்கியம், கட்டளை நமக்கு. ஆனா அதை அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாம் என்ன பண்ணோம், நிதானி சிறந்தவங்களாக அங்க போய் நிக்கணும். அப்ப நிதானிக்கிறது அந்த நேரத்துல இல்ல, கை வைக்கும் போது இல்ல, அது எப்ப செய்யணும், அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பஸ்கா அவங்க கொண்டாடணும், ஆனா கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. தங்களிடத்துல இருக்கிற எல்லா புளிப்பான விஷயங்கள் தூக்கி போடணும். அப்ப புளிப்பு இதெல்லாம் வருது. அப்ப இன்னைக்கு நம்ம பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு ஆயிட்ட மாறிக்கிறோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம், நமக்குள்ள இந்த மாதிரியான புளிப்பு இருக்குதா? நம்ம சகோதர மத்தியில இந்த புளிப்பு இருக்குதா? சத்தியத்துக்கு விரோதமா நம்ம செய்யறோமா? முதல்ல அதை யோசிக்கணும். சரி, இது யோசிச்சு ஒருவேளை இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும், முதல் வேலை என்ன செய்யணும், இந்த புளிப்பை தூக்கி போடுங்க. எப்படி தூக்கி போடுறது புளிப்பை, எப்படி தூக்கி போடுறது? சோ ஒவ்வொரு புளிப்பும் எப்படி தூக்கி போடணும்னு தேவன் வார்த்தையில கொடுத்திருக்கிறார். இப்ப பகமே இருக்குதா, இது ஒரு புளிப்பு, இந்த புளிப்பை எப்படி தூக்கி போடுறது நமக்குள்ள இருந்து? தேவன் சத்தியம் வச்சிருக்கிறார். வைராக்கியம் சும்மா இருக்குதா? வீண் சண்டைகள் இருக்குதா? கோபங்கள் இருக்குதா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புளிப்பு. இந்த புளிப்பை நீக்கிறதுக்கு தேவன் உண்மையான அப்பம் வச்சிருக்கிறார், உண்மையான சத்தியம் வச்சிருக்கிறார். அது கொண்டு போடும்போது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அப்ப இந்த புளிப்பை சென்டிமெண்ட்ல நீக்கிறது இல்ல, எப்படி நீக்கணும், சத்தியம் வச்சு நீக்கணும், தேவனுடைய வார்த்தை வச்சு அந்த புளிப்பை நம்ம தூக்கி போடுறவங்களாக இருக்கணும். அது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஒரு பஸ்காக்குள்ள கண்டிப்பா தேவன் கிருபையில நம்ம நுழைய போறோம். நுழைஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த ஒரு சிந்தை இந்த நாட்களில மாத்திரம் இருக்கிறதுல எப்பெல்லாம் இருக்கணும், எப்ப இருக்கணும் இந்த சிந்தை? நம்முடைய ஆயுசு நாள் வரைக்கும் உடன்படிக்கை நம்ம என்னைக்கு பண்ணுமோ அன்னையிலிருந்து மரணப்படையந்தும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சிந்தையாக இருக்குது நம்ம பார்க்கணும். அப்ப பஸ்க அனுசரிக்கும் போது மாத்திரமே இது நம்ம செய்யணுங்கிறது இல்ல. ஆனா பஸ்க அனுசரிக்கும் போது அது கூடுதலான ஒரு கவனமாக நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை அந்த கூடுதலான கவனம் கொடுத்து நமக்குள்ள இருக்கிற புளிப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அது தூக்கி எறியறதுக்கு நம்ம முயற்சி செய்துட்டோம்னா அந்த பஸ்காவுக்கு அப்புறம் நம்ம எப்படி கடந்து போவோம்? கிறிஸ்துவை போல இல்ல இல்ல. சோ தூய்மையானவர்களாக நம்ம நம்ம நீதியின் வஸ்திரத்துல எந்த கரை திரை எதுவும் இருக்காது. அப்படியே கம்ப்ளீட்டா கிளீன் பண்றார் தேவன். கிளீன் பண்ணி இந்த பக்கம் போகும் போது மாபெரும் கிருபை வாங்கிட்டு நம்ம போறோம். ஒருவேளை நம்ம அந்த பக்கம் அப்படி கடந்து போயிருந்தோம்னா உண்மையிலேயே தேவனுடைய பெரிய கிருபை. தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒருவேளை நமக்கால கடந்து போக முடியலன்னா ரொம்ப தேவன்கிட்ட நம்ம போயிடணும், விழுந்துடணும், அவ்வளவுதான். இது நம்ம செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா அது மாபெரும் கிருபை அது. சோ அந்த ஒரு வருஷத்தினுடைய எல்லா பாவங்களையும் அங்க என்ன பண்ணிடுறாரு தேவன் அருமையா அங்க மன்னிச்சிட்டாரு. எல்லாம் கழுவி எடுத்துடுறாரு, சுத்தம் பண்ணிடுறாரு. அங்க ஒண்ணு ஒரு சொட்டு கூட அங்க இருக்காரு. ரொம்ப அருமையாக போறோம். மீண்டும் நம்ம கரைப்படாம இருக்கணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், நமக்குள்ள இருக்கிற புளிப்பெல்லாம் தூக்கி போட்டு இருந்திருக்கணும். அப்பதான் மீண்டும் அந்த புளிப்பு வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த புளிப்புக்கு ரெடி ஆகும். அது ரொம்ப முக்கியம். அடுத்த புளிப்புக்கு அது ரெடி ஆகும். ஆனா இங்க வாங்கிட்டு அந்த அனுபவங்களை வச்சு அந்த புளிப்புல இருந்து மீண்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளணும். இது தொடர்ந்து நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். ஆனா முக்கியமாக இந்த நாள்ல தேவன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டு வரோம். கண்டிப்பா நமக்குள்ள இப்படிப்பட்ட புளிப்பு இருக்குதா? கொஞ்சம் வீட்டுல போயிட்டு மற்ற எல்லா நேரங்களிலும் நம்மை நாம் கொஞ்சம் நிதானிக்கலாம். நமக்குள்ள ஒருவேளை அந்த புளிப்பு இருக்குதா, இருக்குது தெரிஞ்சதுன்னா உடனே அது சம்பந்தப்பட்டத என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்ப அநேக புளிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு புளிப்புக்கும் நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அது தேவன் கொடுத்திருக்கிறார். சோ அதுதான் நம்ம ஒரு கண்டினியூஸ் ஸ்டடி இருக்குது. சோ நம்ம தொடர்ந்து அதை செய்யணும். ஒவ்வொரு புளிப்புக்கும் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுத்தோம்னா நமக்குள்ள இருந்து அந்த புளிப்பு மீண்டும் வராம நம்ம தடுக்க முடியாது. அது இருக்குது, தேவன் கிருபையை தான் நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ தேவனுடைய ஆவியில அவர் கொடுத்த சத்தியம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம். நமக்குள்ள இருக்கிற புளிப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதை சுத்தம் செய்யறதுக்கு மீண்டும் அந்த தேவனுடைய கிருபையில நம்ம பிரவேசிக்கிறதுக்கு. சோ அந்த ஒரு சிந்தையில நம்ம இனிமேல் நம்மை உட்படுத்திக்கலாம். அது போல அந்த ஒரு நாளுக்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளலாம். சோ தொடர்ந்து தேவன் தாம் நம்ம யாவரும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆமென்.